இன்னைக்கு ஆண்டவருடைய பண்டிக்கு அவருடைய ஓய்வு நாள் நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷமான ஒரு பந்தி. இயேசு கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்த தன்னுடைய மரணத்தின் மூலமாக சம்பாதித்த ஆசீர்வாதங்களை கொண்டாடுகிற ஒரு பந்தி. நம்ம ஊர்ல இந்து நம்ம தேசத்துல பல பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாரம்பரியமாக ஒரு ஒரு கட்டுக்கதைகளை வைத்து ஒரு ஞாபக சின்னமாக சில பண்டிகைகள் தான் அது இல்லைங்களா. ஒரு காரியம் இதனால நமக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு ஒரு பண்டிகை தான் வைக்கிறது இல்லைங்களா. நரகாசூரனை கொன்னான்னு ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்னு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளின் அடிப்படையில். ஆனால் இது வந்து மெய்யான சரித்திரத்தின் அடிப்படையில். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரித்தார், மெய்யாகவே பாடுபட்டார், மெய்யாகவே ரியலாக அவர் ரத்தம் வெளியே வந்துச்சு, மெய்யாகவே நம்ம பாவங்களை அவர் சுமந்தார், நம்ம ஒவ்வொரு பாவங்களையும் சுமந்தார் அப்படின்றத நினைத்து நாம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை, ஒரு ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பஸ்காவின் அடிப்படையில் கர்த்தருடைய பந்தி வந்ததுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கிருபையின் சாதனம். நாம் பல நேரங்களில் கிருபை நமக்கு தேவை, கிருபையில் நம்ம வளரணும். எப்படி நமக்கு உடம்புல வீக் ஆயிடுறோமோ சாப்பிடணும், சாப்பிட்டா பலம் வருது, ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி வருது, இல்லைன்னா டயர்டாக வீக்காக தான் ஆயிடு போயிடுவோம். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு தொடர்ந்து கிருபை கிடைக்கலன்னா நம்ம வீக்காக தான் ஆயிடுவோம். தொடர்ந்து கிருபை வேலை எப்படி கிருபை கிடைக்கும்? பலவீனமாக சோர்ந்து போய் மன உடைஞ்சி போய் ரொம்ப போயிடுவோம் நம்ம. கிருபை நமக்கு எப்படி கிடைக்குது? கிருபையை தருவதற்கு தான் ஆண்டவர் சில சாதனங்களை ஏற்படுத்தியிருக்கார். தேர் ஆர் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் இங்கிலீஷில். எப்படி ஒரு சாப்பாடின் மூலமாக நமக்கு பலம் கிடைக்குதோ அந்த மாதிரி கிருபையின் சாதனம் மூலமாக நமக்கு பலம் கிடைக்குது. இந்த கிருபையின் சாதனம் தான் ஜபம். ஜபம் ஒழுங்காக இருந்து, வேத வாசிப்பு ஒழுங்காக இருந்து, சபை கூடுதலுக்கு நாம் ஒழுங்காக வந்துக்கிட்டு, அதெல்லாம் கிருபையின் சாதனங்கள். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், கிருபையில் வளர்க்கிறார். அதே மாதிரி கம்யூனியன் ஒரு கிருபையின் சாதனம். அதை நாம் ஆண்டவர் அதன் மூலமாக நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம பெரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து வாங்கி கொடுத்த ஆசீர்வாதங்களை சிந்திச்சு பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம என்ன பார்த்தோன்னா அவர் மூலமாக ஒரு ப்ரொபிசியேஷன் நான் சொன்னேன், கிருபாதார பலி, கோபம் நீக்கும் பலி. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நம்ம மேலே இருந்த கடவுளுடைய கோபம் நீக்கப்பட்டது. முதல்ல அதை செய்தார். நம் பாவங்களை அவர் சுமந்து நம்மேல இருந்த தேவ கோபாக்கினை அவர் நீக்கினார். அது அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவதாக அவர் ஒரு பரிபூர்ண நீதியை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தார். மூன்றாவதாக அந்த நம் பாவங்களை சுத்திகரித்து கோபத்தை நீக்கி நமக்கு நீதியை சுமத்தி தேவன்கிட்ட நாம் நெருங்கும்படிக்கு, தேவனால் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கிறிஸ்து நம்மளை சேர்த்து வைத்தார் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம பார்த்து அருமையான ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் நினைச்சு நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம இருதயங்களை ஆயத்தம் பண்ணும்படிக்கு இன்னும் ஒரு ஒரு கிராண்டான சத்தியத்தை நாம் சிறிது நேரம் தியானித்து அதுக்கப்புறம் பந்திக்கு நம்ம போகலாம். ஒரு விதத்தில் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு வேறான ஒரு காரியம் என்ன, அந்த சத்தியம் ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய இணைப்பு. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம், தி யூனியன், தி பிலீவர்ஸ் யூனியன் வித் கிறைஸ்ட், யூனியன் வித் கிறைஸ்ட்னுவாங்க, கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கக்கூடிய இணைப்பு. இந்த சத்தியம் வந்து எனக்கு தான் தெரியும், போன வாரத்தில் எவ்வளோ போராடினேன். இதை ஒரு விதத்தில் வசப்படுத்தணும்னா சில சத்தியங்கள் ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்தி அவுட்லைன் போய் ரீச் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து வசமே படாது, ரொம்ப தயார் பண்ணுறதுக்கும் கஷ்டம், ரீச் பண்ணுறதுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சத்தியம் இதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதனால் இந்த சத்தியத்தை வந்து ஒரு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகப்படுத்தும் வண்ணமாக படிச்சுட்டு சில காரியங்களை இதில் ஆழமாக பார்த்துட்டு நம்ம கம்யூனியனுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதனோட தொடர்ச்சியாக அடுத்த மாதம் கூட நம்ம பார்க்கலாம். பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் திருப்தி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ரட்சிப்பில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியம், மகிமையான காரியம் நடந்திருக்கு என்பதை அவர்கள் உணராததுனால. த மேக்னிடியூட் ஆஃப் சால்வேஷன், எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதை அவங்கள் உணராது ஒரு பெரிய குறை. கிறிஸ்துவுடைய இணைப்பு, கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பு, அதை கொஞ்சம் உணர்த்தும். நம்மளுக்கு ஒரு பெரிய பிரசங்கி சொன்னார், நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு உங்களை போடலான்னு இருக்கிறோம், நீங்கள் ஏன் நின்று ஜெயித்து வரக்கூடாது, எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னும் போது, ஆண்டவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறாரு, அந்த உன்னத ஸ்தானத்தை விட்டுட்டு என்னால் கீழே பிரசிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் கீழே இறங்கி வர முடியாதுன்ட்டார். அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்னால் கீழே இறங்கி வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டார். அவ்வளோ உன்னத ஸ்தானம் அப்படின்னு பிரசங்கி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது அந்த மாதிரி கேட்ட சொன்னார் அவர். அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு இதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம், இதை விட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், இதை விட ஒரு உயர்ந்த கிருபை இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதை விட ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதம், உன்னத இடம் இல்லவே இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் த கிரேட் மார்வலஸ் பிளெஸிங். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை, பெரிய பணக்காரங்களை, பெருசாக சாதிச்சவங்களை, ஃபிலிம் ஸ்டார்ஸை, அவங்களாம் கிளாமரஸாக வரும்போது எல்லாம் உலகமே அவங்கள வியந்து பார்க்கும்போது, எவ்வளோ சாதிச்சாங்க, எவ்வளோ சம்பாரிச்சாங்கன்னு பார்க்கும்போது நம்மளாம் பார்த்து ஆள் வாய திறக்கிறோம், ஆஹா எவ்வளோ சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பை நாம் புரிந்து கொண்டால் அவங்களெல்லாம் பார்த்து பரிதாக தான் படணும். இவ்வளோ பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்களேன்னு பார்த்து பரிதாகம்தான் நம்ம படணும். ஏன், இது அவ்வளோ பெரிய உன்னத ஸ்தானம், அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு காரியம், அப்பேற்பட்ட ஒரு பெரிய சத்தியம் இது. நம்ம பார்க்கணும் இதை பற்றி. அந்த ஸ்தானத்துக்கு முன்பதாக, அந்த ஸ்தானத்தில் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக, இந்த உலகத்தில் கிருதெல்லாம் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாரு, குப்பையாக எண்ணுகிறேன். யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆமா குப்பை, அம்பானியுடைய சொத்தெல்லாம் ஆமா அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன். பவுல் சொல்றார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பதாக, அவருக்கும் எனக்கு இருக்கிற உறவுக்கு முன்பதாக இவைகள்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்றார். நமக்கே அப்படி வர மாட்டேங்குது. நமக்கு ரட்சிப்பு தான் பல பேருக்கு சாதாரண குப்பை மாதிரி தெரியுது, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு பல பேருக்கு அப்படிதான் தெரியுது. ஏன், பவுலுக்கு வேற ரட்சிப்பு, நமக்கு வேற ரட்சிப்பா இல்லையே? பவுலோடு தானே பக்கத்தில் போய் உட்கார போகிறோம், ஆபிரகாம் ஈசாக்கு அவங்களோடு போய் பக்கத்தில் உட்கார போகிறோம். அவருக்கு அப்படி தெரியறதுக்கு காரணம், அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்ம இன்னும் குருட்டாட்டத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம், இன்னும் குருட்டாட்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் ஜெபம் பண்ணுறாரு பவுல், சபைகளுக்கா சபசபையா சேர்ந்து உங்கள் அழைப்பின் மகத்துவத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்று உங்களுடைய மனதின் கண்களை தேவன் திறக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறேன். குருடா இருக்கிறீங்களே, குருந்தியருக்கு பார்த்து சொல்றேன், எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய மகத்தான ரட்சிப்பு. தேவன் உங்களுக்கு அதை கண்களை திறக்கணும். இயேசு நித்திய தேவ குமாரனுக்கோடு இணைக்கப்பட்டதை விட பெரிய பிளஸ்ஸிங் இல்லைங்க, பெரிய ஸ்தானம் இல்லைங்க, பெரிய உயர்வு இல்லைங்க. வாழ்க்கையில் போராடுகிற நாம் இப்போ நேரங்களில் நம்மளே பார்த்து நம்ம என்ன ஒரு ஃபெயிலியராக இருக்கிறோமே, வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற நாம், மனம் தளர்ந்து போயிருக்கிற நாம், உங்களுக்கு மெய்யான இழைப்பாறுதல் எங்கே தெரியுமா? கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் என்னிடத்துலேயோ உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இழைப்பாறுதல் என்கிட்ட தான் உனக்கு இருக்கு, எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு இதை புரிந்து கொண்டோம்னா நிச்சயமாகவே பெரிய இழைப்பாறுதல், பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம். உலக எந்த பெரிய சாதனையோ பெரிய உயர்வான பதவியோ இதுக்கு ஒப்பு ஈடு ஆகாது. அதை நாம் சற்று நேரம் சிந்தித்து இன்னைக்கு பந்தியில் நாம் போவோம். முதலாவது, இயேசுவோடு நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பு, ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய இணைப்பு அப்படின்னா என்ன, தி யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அது எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியை நாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது அப்படின்னா என்ன, யூனியன்னா இப்போ ஆஃபீஸ்லாம் யூனியன் வைப்பாங்க இல்லைங்களா, அவங்க யூனியன், ஆட்டோ டிரைவர்ஸ் யூனியன் அப்படின்லாம் யூனியன் வைப்பாங்க. அந்த மாதிரி இயேசுடைய கட்சியா நான் அந்த மாதிரி யூனியனை சொல்கிறாரா? இல்லை, யூனியன் என்னும்போது ஒரு விசுவாசி வந்து இயேசுவோடு பிரிக்க முடியாத அளவுக்கு நித்தியமாக இணைக்கப்பட்டிருக்கிறான் ஆவிக்குரிய விதத்தில் உண்மையாகவே ரியலாக இணைக்கப்பட்டிருக்கான். வேதம் எப்படி பார்க்குதுன்னா, வேற இந்த உலகத்தில் இருக்கிற இணைப்பெல்லாம் ஒரு ஒரு மாய, ஒரு கனவு நிழலாக தான் பார்க்குது. ஒரு விசுவாசியை பார்க்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான இணைப்பு இயேசுவோடு இருக்கிற இணைப்பு தான். வேற எல்லா இணைப்பும் ஒரு மாய, ஒரு பொய், ஒரு நிரந்தரம் இல்லாதது. ஆனால் இயேசுவோடு இருக்கக்கூடிய இணைப்பு தான் நித்திய இணைப்பாக வேதம், உண்மையாக வேதம் நம்ம பார்க்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். வேற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இணைப்பும் அதுக்கு ஒரு நிழலாக இப்படித்தான் வேதம் சொல்லுது. பல உதாரணங்கள் நம்ம கொடுக்க பார்க்கு. இயேசுவோடு ஒரு விசுவாசி எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறான், உதாரணங்கள் பல உதாரணங்கள் கொடுக்க பார்க்குது. ஒன்று வந்து ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு ஏற்பட்டது இல்லைங்களா. வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இல்லைங்களா. ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு புருஷனுக்கும். அதை ஒரு டிம் நிழல் பார், அதை பார், அந்த மாதிரி இயேசுவோடு நீ இணைக்கப்பட்டிருக்கிற. அது சும்மா ஒரு சிம்பிள் சாம்பிள் தான். அது பத்தாது. அடுத்த உதாரணம் என்ன சொல்லுது வேதம், ஒரு மனுஷனுடைய ஒரு தலையும் அவனுடைய உடம்பும் எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கு நம்ம அதை பிரிக்க முடியுமா? தலையும் உடம்பும் பிரிச்சுட்டு இருக்க முடியுமா? தலை பிரிச்சுட்டோம்னா தலை கண்ணு அப்படி வீசிக்கிட்டு கை கால் நடந்துட்டு போயிட்டு இருக்குமா? முடியாது. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. இன்செப்பரபிள் யூனியன். ஒரு தலைக்கும் உடம்புக்கும் எப்படி இணைப்பு இருக்கோ அந்த மாதிரி ஒரு விசுவாசி இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்ததாக ஒரு ஒரு கொடி, திராட்சை செடி, அதுக்கு இருக்கக்கூடிய கொடிகள் இல்லைங்களா, அது அந்த மாதிரி. நானே திராட்சை செடி இல்லைங்களா, நானே கொடி, நீங்கள் கிளைகளாக இருக்கிறீங்க. இந்த ஐ ஆம் த வைன், யூ ஆர் த பிரான்சஸ் இல்லைங்களா. அந்த மாதிரி இணைப்பு எப்படி அந்த கொடியிலிருந்து ஒரு அந்த கிளைகளுக்கு எப்படி அந்த பிரான்ச்சஸ்க்கு எப்படி உயிர் போகுதோ அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கோம்னு வேதம் சொல்லு. பல உதாரணங்கள் இதெல்லாம். அடுத்ததாக கொடுக்குற உதாரணம் தான் நம்ம தலையே சுற்று. இதெல்லாம் பத்தாதுன்னு திரியேகத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு எந்த மாதிரி இணைப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விசுவாசிக்கும் ஒரு இயேசுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு. இயேசுவே சொன்னார், நான் என் பிதாவில் இருக்கிறது போல், என் பிதா என்னில் இருக்கிறது போல் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறேன். உங்களால் யோசிக்க முடியுதா? மைண்ட் பாக்லிங் இல்லை, தலையெல்லாம் சுத்துதேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி ஒன்றிணைந்து மூணு நபர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தராக எப்படி இருக்கிறாங்க, அது புரியாத ஒரு மிஸ்டரி. அதே மாதிரி தான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புறவர்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒப்பீடே இல்லை. அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் நிரந்தரம். வேற எல்லாமே மாய, வேற எல்லாமே பொய். அப்படிதான் வேதம் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது. இந்த இணைப்பு நான் என்னன்னு பார்க்கறோம், அதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கறோம். இந்த இணைப்பு எப்போ நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு? சில நேரங்களில் இயேசுடைய அன்பு நினைக்கும் போது நம்ம சிலுவையை தான் பார்க்கறோம். உண்மை தான், அந்த சிலுவையில தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டது நமக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அன்பு இல்லையா, அதுக்கு பின்னாடி அன்பு இல்லையா? இல்லை. சிலுவையில் அவள் எந்த தீவிரத்தோடு நம்மளை நேசித்தாரோ, அவர் சிலுவையில் தொங்கும் போது ரத்த விழாரா அந்தோ கல்வாரியில் நேசித்தாரோ, அதே ஊக்கத்தோடு அன்பு இந்த நிமிஷமும் நம்ம மேலே இருக்கு. இந்த நிமிஷம் மாத்திரம் இல்லை, உலகம் உண்டாவதற்கு, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே இருந்துச்சு. நாம் பிறக்கிறதுக்கு, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்ம மேலே இருந்துச்சு. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, எப்போ ஏற்பட்டுச்சு இந்த இணைப்பு, எப்போ ஏற்பட்டுச்சு இந்த இணைப்பு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் உருவாததற்கு முன்பதாக, இந்த உலகத்தில் எதுவுமே உருவாததற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு ஊக்கமாக நேசித்தார்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்காக ஏங்கினார்னா, அவருடைய நித்திய அன்பு, நம்ம அவருடைய இருதயத்தின் ஏக்கம் நம்ம மேலே எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நித்தியத்திலேயே நம்மளை ஒன்றாக தன்னோடு இணைத்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, இது காலத்தினால் ஏற்பட்ட இணைப்பு இல்லை. காலில் ஒரு உதாரணம் டக்குன்னு எனக்கு வந்துச்சு. ஒரு பிள்ளை வந்து எங்கேயோ எடுத்து குப்பையில் போட்டாங்க, அது வளர்ந்து பார்த்து அப்பா அம்மான்னு யாரையோ நினச்சிக்கிட்டு வளர்ந்துட்டு வருது. திடீர்னு அதுக்கு தெரியுது, இவங்கெல்லாம் என் உறவு, இவங்கெல்லாம் என் அப்பா அம்மா, இதெல்லாம் என் இடம். எவ்வளோ நான் பிறப்பதற்கு முன்பதாக எவ்வளோ திட்டமிட்டு பரம்பரை பரம்பரையாக சொத்து சேர்த்த ராயல் குடும்பத்துக்கு நான் சேர்ந்தவன், இதெல்லாம் என்னுடைய நிலைமை அப்படின்னு உணர்ற மாதிரி, நம்ம எல்லோரும் கிறிஸ்துக்குள் இணைக்கப்பட்ட எல்லோருமே ரொம்ப ராசிக்காரங்க. உலகத்தில் சொல்லுவாங்க ராசிக்காரன் பாவன், ரொம்ப மச்சம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு. உலகம் உண்மையாவே ரொம்ப ராசிக்காரங்க, ரொம்ப மச்சம் இருக்கிறவங்க யார் தெரியுமா? கிறிஸ்துவோடு நித்தியத்துக்கு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? அவனுடைய சார்பாக நித்தியமாக தேவனோடு, குமாரனோடு இணைக்கப்பட்டான் பிரிக்க முடியாத அளவுக்கு. அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் இருந்தான். நான் இருந்தேன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆமா இருந்தேன், எங்க இருந்தேன், இயேசுக்குள் இருந்தேன், பிரிக்க முடியாத அளவுக்கு இயேசுக்குள் இணைக்கப்பட்டிருந்தேன். அதான் அந்த யூனியன் வித் கிறைஸ்ட். உலகம் உண்டாகல, ஒண்ணுமே உண்டாகல, எட்டர்னிட்டி பாஸ், பிதா குமாரன் பரிசுத்தாவி மாத்தமே திகழ்ந்து வந்த நித்திய காலம் எல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்ட மக்கள் அப்பவே இணைத்துக்கிட்டார். இதனால யோசிக்க முடியுமா எந்த அளவுக்கு அவர் நேசிச்சாரு? நம்ம யாரையாவது நேசிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? அவங்களோட க்ளோஸா இருக்க பார்ப்போம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னுவோம் இல்லைங்களா? ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா அவங்களோட தாவீதும் ஜோனாதனும் ஒரு ஆத்மா மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சாங்களாம். சில பேருக்கு ஒரு ஆத்மா மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சாங்க. அந்த மாதிரி இயேசு எப்போ எனக்காக ஏங்கி இருக்கிறாரு? நான் இன்னும் பிறக்கல, உலகமே உருவாகல, அப்பவே தான் முன்னறிவு அறிந்த தேவன் என்னை கண்டு என் மேல் நேசம் வைத்து என்னை தெரிந்து கொண்டு தன்னோடு தன் கூட வச்சுக்கலையா, தன்னோடு ஒன்றாக தன்னை இணைத்து கொண்டார். எனக்கும் இயேசுக்கும் ஏற்பட்ட பந்தம் அது நேற்று முந்தான நேற்று நடந்ததெல்லாம் நித்தியத்தில் நடந்த ஒரு பந்தம். அப்படித்தான் வேதம் நம்ம காட்டுது. பாருங்களேன், வேதம் நம்ம காட்டுது இட்டர்னல் பாண்ட். நம்முடைய அவருடைய நண்பனாக பிள்ளையாக மாத்திரை ஏற்றுக்கொண்டதில்ல, தன்னோடு ஒன்றாக எந்த அளவுக்கு அந்த அன்பின் தீவிரம், எல்லையற்ற தன்மை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் யாரு, நம்ம யாரு? எவ்வளவு உயர்ந்தவர், தெய்வத்வத்தில் ஒன்றாக இருந்தவர் இல்லைங்களா? அவர் போய் நம்மளை அவரோடு ஒன்றாக இணைத்து கொண்டார்னா அது எவ்வளவு கிராண்ட், எந்த அளவுக்கு நம்ம மேல் கவர்ந்து நம்மளை நேசிச்சிருக்கணும். அவர் நித்தியத்தில் அந்த அன்பு அந்த இணைப்பு ஏற்பட்டதுனால் காலத்தில் இருக்கிற எந்த காரியத்தினாலையும் அந்த பந்தத்தை பிரிக்கவே முடியாது. ஆதாமின் வீழ்ச்சினால் அதை பிரிக்க முடியாது, நாம் செய்து வர எந்த பாவத்தினாலையும் அதை பிரிக்க முடியாது. இல்ல விசுவாசியாய் பின்வாங்கி போய் எந்த நிலைக்கு போனாலும் அந்த பந்தம் காலத்தில் இருக்கிற எந்த காரியமும் பவுல் எந்திரிச்சு சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறவன் யார்? சவால் விடுறார். எந்த மூலையிலையா இருக்கீங்க? வாங்கையா பார்க்கலாம். யார் மரணமானாலும் உபத்திரவமானாலும் நிர்வாணமானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? வரப்போற காரியங்களானாலும் பின் காரியங்களானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்குவோம். விசுவாசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருது, எதுக்கு? உன்னையும் கிறிஸ்துவ பிரிச்சு காட்டுவோயா அப்படின்னு முடியாதா அவனால? ஏன்? அது நித்தியத்தில் ஏற்பட்ட பந்தம், அது பிரிக்க முடியாத பந்தம். ஏன் இந்த உலகத்துல நம்முடைய பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சு போவோம்? எப்ப முடிஞ்சு போவோம்? டக்குன்னு நம்ம கண்ணை மூடின பிறகு எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், ஓவர். நம்ம வீடு என் வீடு என் வீடுன்னு சொல்றதெல்லாம் இன்னுமே என் வீடு இல்லை, என் குடும்பம் என் குடும்பம்லாம் என் குடும்பம் இல்லை, முடிஞ்சு போச்சு, என் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலேஷன்ஷிப்பு நம்ம பிஎஃப் சேலரி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும், எல்லாம் முடிஞ்சிடும், வைஃப் ஹஸ்பண்டும் முடிஞ்சிடும், பிள்ளைங்க முடிஞ்சிடும். ஏன்? என் சரீரத்துக்கும் எனக்குமே பிரிவு வந்துடுது. பிரிவு வந்தாலும் எனக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தின் பிரிவு முடியாது. ஏன்? கிறிஸ்துக்குள் நாம் நித்திரை அடைகிறோம் இல்லைங்களா? அதான் நிரந்தரம். இந்த உலகத்துல வேற எதுவுமே நிரந்தரம் இல்லை, வேதம் அதான் பார்க்குது. இந்த பந்தம் நிரந்தரம், நிரந்தரமான பந்தம், நித்தியத்தில் ஏற்பட்ட பந்தம், காலத்தினால் அவிக்க முடியாத பிரிக்க முடியாத பந்தம், பிரிய முடியாத பந்தம். ஆகவே கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த பந்தம் எப்ப ஏற்பட்டுச்சு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிச்சு நம்ம மேல எந்த அளவுக்கு ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. தன்னை அதான் சுவிசேஷத்துல வருது, having loved his own he loves them to the end. தம்மை நேசித்தவர்களை முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார். அங்கேயே அவர் எவ்வளவு அளவுக்கு சிலுவையில எந்த அளவுக்கு தீவிரமா நேசிச்சாரோ அந்த அளவுக்கு நித்தியத்திலேயே நேசிச்சு உன்னை என்னோடு ஒன்றாக இணைத்து கொண்டேன். நீயும் நானும் வேற இல்லை. நித்தியமெல்லாம் பிதா குமாரனை பார்த்து நேசிக்கும் போது, அவர் மேல் அன்பு காட்டும் போது, அவரை என்னையும் தவிர்க்க முடியாத பார்க்க வேண்டிய நிலைமையா போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், காட் லவ்டஸ்னா நித்தியமா உன்னை நேசிச்சனா எங்க என்ன நித்தியமா நேசிச்சாரு? நான் இயேசுக்குள்ள இருந்ததுனால இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னையும் பார்த்தார், என்னையும் பார்த்து அவர் நேசிக்க வேண்டியது. இயேசுவையே என்னையும் பிரிக்க முடியாது. இட்ஸ் எட்டர்னல் பாண்ட் வித் தி சன் ஆஃப் காட். பாருங்களேன், நித்தியத்தில் ஏற்பட்ட பந்தம், நித்தியத்தில் ஏற்பட்ட பந்தத்தினால் இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணெல்லாம் அவருடைய கண்ணெல்லாம் நம்ம மேலே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி க்ளோஸ் யூனியன். இந்த பாஷை தான் வேதம் என்ன சொல்லிடுச்சு, இட்ஸ் அ மிஸ்ட்ரி, இது ஒரு பெரிய ரகசியம், இது ஒரு பெரிய ரகசியம்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்றது கஷ்டம்பா நம்மனால. அந்த அளவுக்கு இயேசுடைய அன்பு, அந்த அளவுக்கு எனக்கும் இயேசுக்கு இருக்கிற பந்தம், அதனோட கொண்டாட்டம் தான் இந்த கம்யூனியன் பாருங்கள. நம்ம இப்போ வந்து கப்பு எடுத்துக்கும் போது வேற எல்லா உறவுகளும் நம்ம கொண்டாடுறோம், வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறோம். இதுக்கு அந்த வெட்டிங் ஆனிவர்சரி கூட எண்டு இருக்குது, ஆனால் இதுக்கு எண்டு இல்லையே, இந்த ஆனிவர்சரிக்கு எண்டு இல்லையே. டேர்னலாக ஏற்பட்டது, இங்கே தான் இலைப்பாறுதல் இருக்கு, இங்கே தான் நிம்மதி இருக்கு. இதை நினைக்கும் போது தான் மனமகிழ்ச்சி இருக்கு, இங்கே தான் பீஸ் இருக்கு. பல மோத ஆத்மாக்களே, இது மேலே உங்கள் மனசை செலுத்துங்க, இதை பற்றி சிந்திச்சு பாருங்க. என்ன ஒரு பந்தம், அவரோடு இன்ன இந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறோம்னா, ரொம்ப டெண்டராக நம்மளை பார்க்குறார். அவர் கண்ணின் கண்மணி போல நம்மளை தொட்டா அவரை தொட்ட மாதிரி தான். சில பேருக்கு பேப்பர்லாம் வரும், ஒரு இருதயம் ரெண்டு உடம்பு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஒரு இருதயம் ரெண்டு உடம்பு அவங்களுக்கு, அவங்க அல்லுதான் இவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் இருக்க முடியாது. அவங்க மனசில் என்ன வழி வருதோ இவங்களுக்கு தெரிய முடியாது இருக்காது. அதே மாதிரி தான் இயேசுக்கோ எனக்கோ இருக்கக்கூடிய பந்தத்தில் என் மனசில் ஒரு சேட்னஸ் இருக்குது, என் மனசில் ஒரு வேதனை இருக்குது, துயரம் இருக்குன்னா, நம்மளை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தன்னுடைய பாட்டிலில் பிடிச்சி வைத்து நம்முடைய வேதனைகள், வியாபுகளை, சோர்வுகளை நன்றாக உறிந்த உணர்ந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட போங்க, நீ ஃபீல் பண்ணுறது அவர் மட்டும்தான் உணர முடியும். இந்த உலகத்தில் வேறு யாருமே தெரிய முடியாது ஒரு ஃபீலிங்ஸ், அவருக்கு தெரியும். ஏன்னா நீயும் அவரும் வேறு இல்லை, அவருக்கு தெரியும் பாருங்களேன். அதாங்க ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய பந்தம். வாட் அ ரிலேஷன்ஷிப் வி ஹேவ் வித் கிரைஸ்ட், அதை யோசிச்சு பாருங்கள். அதாங்க பெரிய பந்தம். இ ஃபீல்ஸ், நம்முடைய வழியெல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம கண்ணீரெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு இதயத்தோடு பிறந்தவர்கள், நம்முடைய கை தன்னுடைய உள்ளங்கையில் எப்படியெல்லாம் அவர் சொல்கிறார் வேதத்தில், எப்படியெல்லாம் சொல்கிறாரு, நீயும் நான் என் பிதாவில் இருப்பது போல், என் பிதா என்னில் இருப்பது போல், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறேன், உங்களை நித்திய அன்பினால் நான் நேசித்தேன், உங்களுடைய உங்கள் பேரை என் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன், என்னுடைய உங்களுடைய ஆசையை எப்போ பார், உங்களை குறித்து தான் என்னுடைய கவலை. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, நம்மளும் அவரும் வேறு இல்லை. ஓகே, ரெண்டு காரியத்தை பார்த்துருக்குறோம். இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம்னா என்ன, அந்த பந்தம் எப்போ ஏற்பட்டுச்சு, வென் இஸ் தட் யூனியன், எப்போ ஏற்பட்டுச்சு, எப்போ ஏற்பட்டுச்சு, காலத்தினால் அழிக்க முடியாத பாண்ட். இந்த பாண்ட், இந்த யூனியன்ல ரெண்டு பகுதி இருக்கு, there are two aspects. வேதம் அப்படித்தான் தியாலஜிக்கலாக நம்ம படிச்சுக்கணும். வேதம் ரெண்டு பகுதி இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து there is a positional union and there is a experiential union. There is a objective union and subjective union அப்படின்னு வருது. Positional and practical union, அது கூட பேர் இருக்கு. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து நம்முடைய நிலைமை, இயேசுக்குள்ள நமக்கு இருந்த நிலைமை, இயேசுக்குள்ள ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருன்றது நம்மளுடைய நிலைமை. இவ்வளோ நிலைமை, இவ்வளோ கிறிஸ்துவுக்குள் நமக்கு இவ்வளோ இருந்தாலும், தன்னோடு நித்திய தேவனோடு நாம் இணைத்து அவரோடு ஒன்றாக பார்க்கப்பட்டாலும், அவர் குமாரன் என்றால் நம்மளும் குமாரனாக கருதப்படுகிறோம், அவர் சுதந்திரவாளி என்றால் நம்மளும் உடன் சுதந்திரவாளியாக கருதப்படுகிறோம், இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய சகல பரிபூர்ணமும் நமக்காக அவருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதெல்லாம் இருந்த போதிலும் நம்ம அவருக்குள்ள ஒன்றா இருந்தாலும் நம்ம ஏன் பிச்சைக்காரங்களா இருக்கிறோம், நம்ம ஏன் பிச்சைக்காரங்களா இருக்கிறோம், ஏன் தெரியுமா? இதெல்லாம் இந்த ரெண்டு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய பொசிஷன், இதுதான் நம்முடைய நிலைமை. ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு பையன், இந்த பிச்சைக்காரனே எடுத்துக்குவோம், இந்த பிச்சைக்காரனா இப்போ இருக்கிறான், ஆனால் பில்லியனர் குடும்பத்தில் பிறந்தவர், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவனுக்கு எவ்வளோதான் சொத்து, எவ்வளோதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், அந்த ஐஸ்வர்யத்தை அவன் தன்னுடைய நிலைமை என்னன்னு உணர்ந்து அதை ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சாதனம் அவனுக்கு இல்லைன்னா அவன் பிச்சைக்காரனாக தான் இருப்பான் இல்லைங்களா? என் நிலைமை என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அதனோட அது அந்த அதை உரியிற அதனோட அந்த ரிசோர்ஸத்தை பயன்படுத்துகிற ஒரு சாதனம் அவனுக்கு வேணும் இல்லைங்களா? ஒரு செக் புக் வேணும், பேங்க்கில் அவ்வளோ பணம் இருக்குப்பா அவனுக்கு, எவ்வளோ கோடி பணம் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நான் இல்லைன்னா செக் புக் இல்லைன்னா அவன் எடுக்க முடியுமா பேங்க்கில்? இல்லை, செக் புக் வேணும். அதே மாதிரி நம்மளுடைய பொசிஷனல் இதாக இருந்தாலும், நம்முடைய அப்ஜெக்டிவ் யூனியன் இதாக இருந்தாலும், நம்மளுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பரிதாபமாக இருக்கிறதுக்கு காரணம், நம்முடைய ப்ராக்டிக்கல் யூனியனை நம்ம புரிஞ்சுக்கல. அந்த பொசிஷனல் யூனியனில் இருக்கக்கூடியதை நாம் எப்படி அனுபவித்து அனுபவிப்பது என்பதை நாம் புரிஞ்சுக்கல. ஏன் பாருங்க, இயேசுக்கும் நமக்கு இருக்கிற பொசிஷனல் யூனியன் வந்து தேவனுடைய ஆணையில தீர்மானிக்கப்பட்டது. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு உடன் சுதந்திரவாளியை ஆக்கி இயேசுவோடு இணைத்து கொண்டார், இயேசுவோடு தெரிந்து கொண்டார், நம்முடைய அவருடைய பிள்ளைகளை ஆகணும்னு முன்குறித்தார், எல்லாம் பண்ணி அவர் முடிச்சிட்டார். முடிச்சிட்ட பிறகு நமக்கு ரட்சிப்பில் வருகிற எல்லா ஆசீர்வாதமும் இந்த இணைப்புனால தான் வருது. யோசிச்சு பாருங்க, இந்த இணைப்பை பற்றி நமக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். ஒரே ஒரு கேள்வி, இயேசு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, நான் இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன், எப்படி நான் செய்த பாவத்தை போய் இயேசுக்கு சுமத்தி இயேசுக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடியும்? எப்படி இயேசு வாழ்ந்த நீதியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து என்ன நீதிமானாக ஆக்க முடியும்? அவரு எப்படி ஆக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த யூனியன் தான். இந்த யூனியன் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அது காரணம் இந்த யூனியன் தான், அதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் இந்த இந்த ரெப்ரசன்டேஷன், இந்த பிரதிநிதித்துவம்ன்றத புரிஞ்சுக்கணும். ஆதாம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ எப்படி நம்ம எலெக்ஷன் வரும்போது ஒருத்தரை செலக்ட் பண்ணி நமக்கு சார்பாக அனுப்புகிறோம் இல்லைங்களா, இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ். அந்த தொகுதிக்கு அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏ அப்படின்னு நம்ம அனுப்புகிறோம், நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணணும், நம்ம கஷ்டங்களை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆதாம் வந்து முதல் மனுஷனாக நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அவர் பாவம் செய்து பாவத்தில் விழுவும்போது அவருடைய பாவம் நமக்கு நம்ம மேலே சுமத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி கிறிஸ்து வந்து ஒரு ரெண்டாவது ஆதாமாக வந்து ஒரு அவர் தனியாக வரல இந்த உலகத்துக்குள்ள, அவர் ஒரு பிரதிநிதியாக வந்தார், தன்னுடைய மக்களுக்காக வந்தார், ஒரு பிரதிநிதியாக. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் தனியாக பிறக்கல, அவருக்குள் அவருடைய மக்கள் இருந்தாங்க. அவர் பிறந்த போது நாம் ஒரு விசுவாசியாக இருந்தால் நான் அவருக்குள் இருந்தேன், அவர் வாழும்போது நான் அவருக்குள் இருந்தேன், அவர் வாழ்ந்து அவர் ஞானஸ்தானம் வரும்போது நான் எல்லா நீதியும் நிறைவேற்றணும்னு யோவான்ஸ்தானம் அவர் சொன்னார். ஏன் சொன்னார்? எல்லா நீதியும் யாருக்காக அவர் நிறைவேற்றணும்? தன்னோடு இருக்கிற தன்னோடு இணைக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நிறைவேற்றணும். அவர் வாழும்போது பிசாசை அவர் வெல்லும் போது நான் அவருக்குள் இருந்தேன், அவர் வென்று மலைப்பிரசங்கத்தில் போய் மலைப்பிரசங்கம் கொடுக்குறார். அந்த தன்னோடு இருக்க தன்னுள்ளே இருக்கிற மக்கள் வரப்போகிற காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை தான் அந்த மலைப்பிரசங்கத்தில் கொடுத்தார். என் ராஜ்யத்தின் மக்கள் எப்படி தான் இருப்பாங்க? அவர் அற்புதம் செய்வார். போகிற இடங்கள் எல்லாம் இயேசு வாழ்ந்தபோது அவரோடு அவருக்குள்ளே நானும் வாழ்ந்தேன். ஏன் இந்த பந்தம் எப்போ ஏற்பட்டுச்சு? நித்தியத்தில் ஏற்பட்டு இயேசுவோடு இணைக்கப்பட்டதுனால் அந்த தன்னோடு இணைக்கப்பட்ட மக்களுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். அவர் வரும்போது அவர் பிரதிநிதியாக ரெண்டாவது ஆதாமாக வந்தார். வரும்போது அவர் பிறக்கும் போது அவருடைய மக்கள் எல்லாம் பிறந்தார்கள். அவர் வாழும்போது அவரோடு அவருக்குள் தன்னுடைய மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர் பாடுபடும் போது அவருடைய மக்கள் பாடுபட்டார்கள். அவர் மரிக்கும் போது அவர் மக்கள் மரித்தார்கள். அவர் உயிர்த்தெழும் போது அவருக்குள் நாமளும் உயிர்த்தெழுந்தோம். அதான் வேதம் 2 கொரிந்தியர் 5:14 படிக்கலாம். எல்லோரும் மரித்தார்கள். இதே எபேசியர் 2:3 எல்லோரும் உயிர் தெளிந்தார் படிங்களா. 2:6 எபேசியர் 2:6
அவர் தமிழத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய திருவையும் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தையும் வருங்காலத்தில் இணங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுதி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரமும் செய்தார்.
இது என்ன என்ன இந்த பாஷை என்ன? இயேசு மரிக்கும் போது நம்மளும் செத்தோன்னுது, இயேசு உயிர்த்தெழும் போது நம்மளும் உயிர்த்தெழுந்தோம் அப்படின்னுது, இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்போது நம்மளும் அவரோடு போய் பரலோகத்துக்கு ஏறி போனோன்னு இல்லையே. நான் இப்போதானே பிறந்தேன், இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எங்கே போனேன் அவருக்குள்ளனா? இதான் நித்திய த யூனியன் ஆஃப் பிலீவர் வித் கிரைஸ்ட். நித்தியத்திலேயே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பந்தத்தினால் பிரிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் அவரோடு இணைக்கப்பட்டது. அவர் வாழும்போது நான் வாழ்ந்தேன், அவர் பாடுபடும் போது அவருக்குள்ளில் நான் பாடுபட்டேன், அவர் உயிர்த்தெழுந்த போது நானும் உயிர்த்தெழுந்தேன், அவரோடு பரலோகத்துக்கு போகும்போது நானும் அவரோடு பரலோகத்துக்கு போயிட்டேன். அதான் என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி. இங்கே வாழ்றது ஒரு நடல் வேதத்தின்படி, இங்கே வாழ்றது ரியாலிட்டி இல்லை. என்னுடைய எனக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் கதை. இட்ஸ் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்னுவோம். இட்ஸ் முடிந்து போன கதை அது. இட்ஸ் கம்ப்ளீட், முடிஞ்சு போச்சு. எனக்கு பரலோகத்துக்கு இது என்னை கூப்பிட்டு போயிட்டாரு, அவருக்குள்ளே போயாச்சு. இன்னும் இது நிழல் தான் போகணும், நிழல் தான் இதை சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு வேலைக்காக, அப்படித்தான் அது வேதம் பார்க்குது பாருங்களேன். ஆகவே அதன் இந்த இணைப்பு இருப்பதுனால தான் நாம் செய்த பாவங்களை அவர் மேல் போட்டு அவரை நாம் அவர் தண்டிக்க முடியுது, அவர் வாழ்ந்து நமக்கு சம்பாதிச்ச நீதியை நமக்கு கொடுத்து நம்மளை நீதிமான ஆக்க முடியுது. இந்த இணைப்பு இருப்பதுனால தான் வேதத்தின் பார்த்துக்கணும், வேத லாஜிக்கு தான். அதான் நம்ம பார்க்கும்போது தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்க இந்த மாதிரி இணைப்பு இயேசுவோடு நித்திய பந்தத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு வந்து மத்தேயுவ வசன வசனமாக படித்தா அவங்களுக்கு போர் அடிக்காது. ஏன் அதை படிக்கிறது? அவரை பற்றி இல்லை, அவருக்குள்ள இருக்கிற என்னை பற்றி படிக்கிறேன். எனக்காக என்ன மாதிரி வாழ்ந்தா இருப்பார், எனக்காக என்ன மாதிரி பேசினா இருப்பார், எனக்காக என்ன மாதிரி பாடுபட்டா இருப்பார், என்னுடைய நெஜத்தை நான் பார்க்குறாங்க, என்னுடைய நெஜத்தை நான் அதை பார்க்குறேன். இந்த இணைப்பு புரிய, இந்த இணைப்பில் இல்லாதவங்களுக்கு அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இல்லைங்களா. வசன வசனமாக நம்ம பார்க்குறோம், எங்கெல்லாம் இயேசு போறாருன்னு பார்க்குறோம். என்ன மாதிரி 3 வருஷம் யோவானை படித்தோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் திருப்பி மத்தேயுவை படிப்போம், திருப்பி ஒரு வேளை யோவானை படிப்போம். ஆயுசு முழுவதுமாக அது படித்தாலும் பத்தாதையே, என்னுடைய நிஜ வாழ்க்கை தான், எனக்காக நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார், நான் சாக வேண்டிய சாவை அவர் செத்தார், நான் பட வேண்டிய பாடை அவர் பட்டார். இதான் பார்க்குறோம் இயேசுக்கும் ஒரு அவனுடைய விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத இணைப்பு. அந்த இணைப்புனால தான் நம் பாவத்தை அவர் சுமந்தார். அதனால தான் தேவன் வந்து நம்மளை மன்னிக்க முடியுது, மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியுது. இந்த இணைப்பு பிரிக்க முடியாத இணைப்பு இருப்பதுனால தான், அந்த இணைப்பு நித்தியத்தில் நடந்ததுனால தான், அதனால தான் நம்மளுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் புதிய பாட படிச்சுங்கன்னா 250 தடவை இன்னுமே பைபிள் படிக்கும் போது அதை கவனிங்க, 250க்கு அதிகமான தடவை எங்க பார்த்தாலும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ன்னு வந்துகிட்டே இருக்கும். இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு வெளியில ஒண்ணுமே பேச மாட்டாங்க புதிய ஏற்பாடு எழுதுறவங்க. ஏன்? இது எல்லாமே ஏற்பட்டது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான், கிறிஸ்துக்குள்ள தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிற இணைப்பில் நாம் அனுபவிக்கவே முடியாது பாருங்களேன். அதான் 250 தடவை மீட்பு, நமக்கு மீட்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, பாவ மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, நீதி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, விசுவாசத்தினால் தான் அந்த நீதியை கிறிஸ்துவுக்குள் நாம் பெறுகிறோம். இதெல்லாம் வசனங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காங்க. நாம் நீதிமான் ஆக்குவது கிறிஸ்துவுக்குள், எல்லாமே கிறிஸ்துவுக்குள், ரட்சிப்பின் படிமுறைகள் தெரிந்து கொள்ளப்பட்டது கிறிஸ்துவுக்குள், அழைக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள், வர்ஜன்மம் அடைந்தது கிறிஸ்துவுக்குள், நீதிமான் ஆக்குனது கிறிஸ்துவுக்குள், பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டது கிறிஸ்துவுக்குள், நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவது கிறிஸ்துவுக்குள், பரலோகத்துக்கு போய் மகிமைப்படுவது கிறிஸ்துவுக்குள், அதுக்குள்ள தான் இதெல்லாம் நடக்க முடியும். அந்த இணைப்புனால தான் இதெல்லாம் நடக்க முடியும். This is the secret of the Lord. இல்லைங்களா, இதில் தான் நடக்க முடியும். இதில் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் நடக்க முடியும். அதான் முழு ரட்சிப்பின் சத்தியமே இந்த இணைப்பில் தான் அடங்கியிருக்கு. இந்த இணைப்பில் இட்ஸ் அ கிராண்ட் ட்ரூத். எல்லா ரட்சிப்பின் ஆசிர்வாதங்களும் இதில் தான் அடங்கியிருக்கிறது. ஓகே, இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்படி இருக்கும்போது திருப்பி அந்த கேள்விக்கு வருவோம், இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு கொடுத்துருந்தா ஏன் நம்ம நிலைமை இப்படி இருக்கு? வேற என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஐஸ்வர்ய பொக்கிஷங்களும் உங்களுக்கு இருக்கிறது. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் இல்லைங்களா, என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என் சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன். இதெல்லாம் பேசியிருக்க ஆண்டவர். ஏன் நம்ம பிச்சைக்காரங்களா வாழ்றோம், ஆவிக்குரிய பிச்சைக்காரங்களா வாழ்றோம்னா, இது பொசிஷனல் யூனியன், இதான் நம்முடைய நிலைமை, இதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். ஆனால் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன் ரொம்ப பரிதாகமாக இருப்பதுனால தான். ரெண்டு பகுதி இருக்கு, பொசிஷனல் யூனியன், எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன். பொசிஷனல் யூனியன் வந்து அதை நம்முடைய உணராமே நடந்திருக்கலாம், நம்ம உணராமல் அது இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுல தான் அந்த விஷயம் இருக்கு. அதை அனுபவிக்கிறதுல தான் விஷயம் இருக்கு. தேவன் பொசிஷனலாக நமக்கு கொடுத்துருக்கிறது, நாம் எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவபூர்வமாக நடைமுறை பூர்வமாக அனுபவிக்க வேண்டும். அதை எப்படி அனுபவிக்கிறது? கிறிஸ்து சம்பாதித்த காரியங்களை நாம் எப்படி அனுபவிப்பது? அதுக்கு தான் அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அப்ஜெக்டிவ் யூனியனுக்கு வந்து லீகல் யூனியன், பொசிஷனல் யூனியன். அதெல்லாம் நமக்காக இருக்கு, எவ்வளோ இருக்குது உனக்காகப்பா, ஆனால் அது உன் கையில் கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்ற மாதிரி நமக்கு கை கட்டி இருக்கு. அதை வாயில் எடுத்து போட வேண்டியது நம்முடைய அனுபவத்தை பொறுத்து இருக்கிறது. எப்படி அனுபவிப்பது? யோசிச்சு பாருங்க, எப்படி அனுபவிப்பது? எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன் நமக்கு எப்படி கிடைக்கும்? எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அனுபவபூர்வமாக பெற வேண்டும். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் இயேசுகிட்ட இருக்கு. தேவ பூரண வாழ்வை நாம் அனுபவமாக பெற வேண்டும். ஒரு பாட்டு இருக்கு, எப்படி நாம் அனுபவமாக பெறுவது? அதை யோசிச்சு பார்த்தோம்னா, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எதன் மூலமா ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தின் மூலமாக இல்லைங்களா? விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவை நம்பி விசுவாசத்தின் ஊடாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே ஊடத்தோடு தான் அந்த அனுபவத்தையும் நாம் பெற முடியும். அந்த அனுபவத்தையும் நாம் பெற முடியும் பாருங்களேன். ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், இதோ இது சொல்லப்படுது வேதத்தில் பார்த்தோம்னா, எபேசியர் 2:10 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நாம் மறுஜென்மம் அடைந்தோம். எப்படி? விசுவாசத்தினால். கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள் நமக்கு ஜீவன் இருக்கிறது. நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தப்படணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு தான். கிறிஸ்துக்குள் 1 Corinthians 1:30 போட்டிருக்கு, கிறிஸ்துக்குள் நம் பரிசுத்தமாக்குதல் இருக்கிறது. கிறிஸ்துவனாலே பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். எவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு பாருங்களேன். இயேசுவோடு இருக்கக்கூடிய இணைப்பு நாம் அனுபவமா பெறும்போது என்ன ஆகுது? நம் மறுஜென்மம் அடையிறோம். அதான் நடந்துச்சு ரட்சிப்புல. விசுவாசத்தினால் புது சிருஷ்டி ஆகிறோம், புது வாழ்வு நமக்கு கிடைக்குது, பாவத்தை ஜெயித்து வாழ்ற ஒரு வாழ்வு கிடைக்குது. உதாரணத்துக்கு Romans 1:6 படிப்புமே, Romans 1:3 அப்புறம் 11 படிங்க. நீங்க சில காரியங்கள் அறியாம இருக்கிறீங்க. என்ன? கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இணைப்பை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அதன்படி வாழாததுனால பாவத்தில் நாம் இன்னும் பிறகு வளரலாமே, இன்னும் பாவம் செய்யலாமே என்றீங்களே. 11 படிங்க. இப்படித்தான் உங்களை எண்ணிக்கொள்ளணும். நீ பாவத்துக்கு மரித்து போன, பாவத்துக்கு உனக்கு வெற்றி இருக்கு. இயேசுவோடு, இயேசுக்குள் உனக்கு வெற்றி இருக்கிறது. அப்படின்னும் போது பாவத்துல வெற்றி, எல்லா ஞானத்தின் ஐஸ்வர்யம், எல்லா அறிவு அவருக்குள் இருக்கிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் இருக்கிறது, ஆவியின் ஐக்கியம் அவருக்குள்ள இருக்கிறது, ஆறுதல் அவருக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துக்குள். இதெல்லாம் சொல்லிட்டு வர வேதம் எவ்வளவு சொல்லுது. எல்லா ஆவிக்குரிய வரங்கள், உங்களை என்று சாக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. இதெல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவருக்காக ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னாலும் பவுல எடுத்து பார்த்தனா எது செஞ்சாலும் கிறிஸ்துக்குள்ளத்தான் செய்வார். நம்மளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஏன் பலம் இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள இருந்தா தான் அப்படி செய்ய முடியும். சத்தியத்தை கிறிஸ்துக்குள் பேசுங்கள், கிறிஸ்துக்குள் சந்தோஷப்படுங்கள், கிறிஸ்துக்குள் உங்களை புத்தி சொல்லுகிறேன், கிறிஸ்துக்குள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. எல்லாமே கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் உழைக்கலாம். இன்னும் கிறிஸ்துக்குள் சொல்லிட்டே போலாம். புருஷர்களே, கிறிஸ்து சபை அன்பு கூறினது போல் உங்க மனைவிகளை அன்பு கூறுங்கள். மனைவிகளே, கிறிஸ்துக்குள் உங்க புருஷர்களுக்கு கீழ்படுங்க. எப்படிங்க இந்த மனுஷனுக்கு கீழ்பட்டிருக்கிறது? கிறிஸ்துக்குள் இது உன்னால கீழ்பட்டு இருக்க முடியும். பிள்ளைகளே, ஐயோ அப்பா அம்மா பேச்ச கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கே, கிறிஸ்துக்குள் உங்க பெற்றோருக்கு கீழ்படியுங்க. விசுவாசியா இருந்தா உன்னால முடியும், கிறிஸ்துக்குள் இருந்தா அவனால முடியும். கிறிஸ்துக்குள் பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள், கிறிஸ்துக்குள் தேவ ராஜ்யத்தின் உழைக்குங்க. இதெல்லாம் வசனங்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இது எல்லாமே கிறிஸ்துக்குள்ளத்தான் நடக்கும், கிறிஸ்துக்குள்ளத்தான் நடக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன் நான் சொன்ன மாதிரி ஒரு பயன்பாடுக்கு யோசிச்சு நம்ம முடிக்கலாம். எப்படி இதை அனுபவிக்கிறது? இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இயேசுக்குள்ள எனக்கு பொசிஷனலா இருக்கும் போது, இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஏன் என் நடைமுறை வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து அந்த இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸை நாம் பெறணும். தெய்வ பரிபூர்ண வாழ்வை நாம் பெறணும். எப்படி பெறுவது? எவ்வளோதான் ஐஸ்வர்யம் அங்கே இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு ஒரு சாதனம் வேணும் இல்லைங்களா? தண்ணி எவ்வளோதான் காவேரியில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வரணும்னா பைப்பு போட்டால் தான் வரும் இல்லைங்களா, பைப்பு வேணும். அதே மாதிரி இயேசுக்குள்ள அவ்வளோ பொக்கிஷங்கள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு விசுவாசம் என்பது தான் அந்த சாதனம். விசுவாசத்தினால தான் நாம் பெற முடியும். எப்படி விசுவாசத்தினால் மரிஜன்மம் அடைந்தோமோ, எப்படி விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோமோ, விசுவாசத்தினால் தான் தொடர்ந்து அவரோடு இருக்கக்கூடிய இணைப்பை நாம் உணர முடியும், உணர முடியும். பாருங்களேன், உதாரணத்துக்கு நம்ம போவாசுடைய கதையை படித்தோம், ரூத்துடைய கதையை படித்தோம் இல்லைங்களா. அந்த போவாஸ் வந்து இயேசுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர், ஒரு நல்ல பிக்சர், இயேசுக்கும் ஒரு நல்ல ப்ரீ ஃபிகர் ஆஃப் கிரைஸ்ட்னுவாங்க. அவர் ரூத்தை பார்த்து என்ன சொல்கிறார், அம்மா நீ பிச்சைக்காரியாக இருக்கிறார், ஆனால் உன்னை பெரிய செல்வந்தமாக மாற்ற முடியும், பெரிய ஆசிர்வதிக்க பெண்ணாக மாற்ற முடியும், என்ன செய்யணும், நீ ரெண்டு காரியம் தான் செய்யணும், என்ன செய்யணுன்றாரு, என் வயலில் நிலைத்திரு, என் வயலில் நிலைத்திரு இல்லைங்களா. வெளியே எங்கேயும் போகுது, வேறு வயலில் பொறுக்க போகாத, என் வயலில் கதிர்களை பொறுக்கு. அதே தான் இயேசுவன் சொல்கிறாரு யோவான் 15:5, நானே திராட்சை கொடி, சாரி நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் கொஞ்சம் செய்ய முடியும் அப்படின்னு வருதாக, ஒன்னும் செஞ்சு கழிக்க முடியாது. என்னோடு இணைக்கப்பட்ட மகனே, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சத்தியம் நமக்கு எப்போ படுதோ, படுதுன்னா படால் படால்னு அடிக்குதோ, அப்போ தான் நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு செய்வோம், நியாயமாக செய்வோம். என்னை இல்லாமல் உன்னால் சைப்பரில் தான் முடியும் எல்லாம் செய்யறதெல்லாம், ஜீரோவில் தான் ஏதோ செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன், இதை பண்ணு, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ரூத் நிலமா தான், ஏமா என் நிலத்தில் நிலைச்சது இல்லைங்களா. அது என்ன ஐஸ்வர்யா, ஒரே நாளில் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக ஐஸ்வர்யா மாறிடுச்சு. அவர் நிலத்தில் நிலைத்திருந்தால், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதிக கனிகளை கொடுப்பீர்கள், அதிக கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய இணைப்பு இயேசுவோடு இருந்தாலும் நாம் பெற்று அதை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுல, அவருக்குள் நிலைத்திருக்கிறதுல, வேற நிலத்துக்கு ஓடிடுறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறதுனா யோசிச்சு பாருங்க, அவருக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எனக்கு இயேசு போதுமே, அவருக்குள்ளே எனக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குதேன்னு சொல்லி அவரில் நிலைத்திருக்கிறதுல அநேக நேரத்தில் நம்மளை தான் நிலைத்திருக்கிறோம். நம்மள தான் விசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்ன பார்த்துக்கிட்டு, என் நிலைமையை பார்த்துக்கிட்டு, என்னுடைய சுவாப்பை பார்த்துக்கிட்டு, வெறுமையை பார்த்துக்கிட்டு, ஐயோ இப்படி இருக்கிறேனேன்னு இருக்கிறதுல, அப்படி இருந்தால் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நான் எவ்வளோ மோசம், இயேசு என்ன காப்பாற்றுவாரா, இயேசு என்ன ரட்சிப்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது அவ்வளோ விசுவாசம். விசுவாசம்னா என்ன, என்னை பார்க்கறத விட்டுட்டு, நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்னை மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுவாரு அப்படின்னு என்னை பார்க்கறத விட்டுட்டு, அவர் மேலே அவருக்கு அவ்வளோ கிருபை இருக்குதுன்னு அவரை பார்த்து அவர் மேலே இருக்கிற தகுதியில் என்னை போடுறது தான் விசுவாசம். என்னை பார்க்கறத விட்டுட்டு அவர் மேலே இருக்கிற, அவருக்குள் பரிபூர்ணம் இருக்கிறது. ஆனால் எனக்குள்ள காலில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வெறுமை தான் இருக்குது, சோர்வு தான் இருக்குது. ஆனால் நான் இயேசுக்குள்ள, என்னை இயேசுக்குள்ள பார்க்க நம்ம கற்றுக்கணும். என்னுடைய அடையாளம் இது இல்லை, நான் நெடல், இயேசுக்குள்ள நான் பரிபூர்ணத்தில் இருக்கிறேன், அவருக்குள் சகல பரிபூர்ணம் இருக்கு, அவருக்குள் எல்லா கிருபையும் இருக்குது அப்படின்னு அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழும், அப்படிதான் அவர்கிட்ட இருந்து நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நாம் உறிஞ்சி குடிச்சு நாம் வாழ முடியும். சில நேரங்களில் நமக்கு துக்கமே இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, அதே வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், அது எந்த வசனம் படிங்களா, என்ன பார்த்துக்காம அவரை பார்த்துக்கிட்டு இருந்து அவர்ல நான் நிலைத்திருந்தா என்ன ஆகும், என்னல நிலைத்திருக்கிறத விட்டுட்டு அவர்ல நிலைத்திருந்தா என்ன ஆகும்னா, சில நேரங்களில் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இருக்காது. ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் என் சந்தோஷம் உங்களில் இருக்கோன்றார். ஃபஸ்ட்டு பாருங்களேன், அவர் சந்தோஷம்னா எவ்வளோ பெருசு, அதுதான் நம்மளுக்கு வேணும். என் சந்தோஷம் உங்களில் இருக்கும், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்றார். எங்கங்க சமாதானம் இருக்குது அப்படின்னா, இயேசுகிட்ட இருக்கு சமாதானம், அவர் சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுக்குறேன்றார். அதெல்லாம் எப்படி பெறுறது? விசுவாசத்தின் ஊடமாகத்தான் நாம் பெற முடியும், விசுவாசத்தோடு தான் நாம் பெற முடியும். இயேசுவில் நிலைத்திருக்கும் போது, அவர்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கும் போது, அது எப்படி ரெண்டு ஒன்று என் இதில் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு, போவாசு நிலைத்திருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? என்ன பண்ணணும்? நீ கதிர்களை பொறுக்கு இல்லைங்களா, இது ரெண்டை நீ செய்ய, என் நிலத்துல எல்லா பாதுகாப்பும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நிலமே உனக்கு ஏற்படும், போதும் நான் போதும் உனக்கு அப்படின்ற கதிர்களை பொறுக்குனா நமக்கு என்ன இருக்கு? கதிர்கள் வேத வசனத்தை தான் இல்லைங்களா, வேதம் அதுதான். அந்த வாசத்துல சொல்றாரு, என்னில் நிலைத்திருந்து அடுத்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓசதான் சொன்னார், என் கதிர்களை பொறுக்கு, கதிர்களை நீ போய் பொறுக்கு. வசனமா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களா பார்த்து பார்த்து நம்ம ஆத்மாவை கொழுக்க வைக்கிறது, மகிழ வைக்கிறது, பலப்படுத்துறது வேத வசனத்தின் தியானத்தை விட வேற பெருசு கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கதிர்களை பொறுக்கணும், அதான் நமக்கு இருக்கிற வேலை. வெறும் நிலைத்திருக்கிறேன் அதனால அமைதியா நான் இது பண்ணிக்கிட்டு இருக்க யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா முடியாது, அது இல்லை. அவர் கதிர்களை பொறுக்கணும், அவர் வசனத்தில் தேடி அதெல்லாம் பொறுக்கும் போது அந்த வசனத்தை சிந்திச்சு பார்த்து தியானிச்சு இயேசுவினை எவ்வளவு நேசிக்கிறான்னு பார்க்கும்போது நம்ம ஆத்மா கொழுக்குது, வளர்றோம் இல்லைங்களா. அவர் சொல்றாரு, கோவாஸ் சொன்ன மாதிரி உன் தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் வேலைக்காரவங்களுக்கு சொல்லி வச்சிருக்க உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, உனக்கு தண்ணி எடுத்தா அங்கே போய் குடி. இயேசு சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்து ஜீவ தண்ணீரை நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அவருக்காக ஜபிக்கிறார், இது ரூத்துக்காக ஜெபம் பண்ற, அம்மா உனக்கு சர்வ வல்லமை நலனுக்கு வந்திருக்கிற, அவருடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிற, உனக்கு நல்ல வெகுமதி கொடுக்கட்டும். நமக்காக இயேசு பரிந்து பேசுற போவாச்சு மாதிரி. அது மாத்திரம் அந்த சாப்பாடு நேரத்தில் என்ன பண்றாரு, தூரமாச்சு சாப்பாடு போடல, கூப்பிட்டு இன்டிமேட் மீல் பக்கத்தில் உட்காரச்சு வாமா ஒரே கப்பில் சாம்பாரை தொட்டு சாப்பிடலான்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு வேலைக்காரிய கூப்பிட்டு அப்படி வைக்கிறார். இன்டிமேட் மீல் இயேசு அதான் சொல்ற, ரெவலேஷன் 3:16 நோட் பண்ணல வசனம், இதோ வாசல் அருகில் நிற்கிறேன், நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசுவோடு போஜனம் பண்ணிருக்கீங்களா நீங்க? இயேசுவோடு சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா? இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மீல், இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மீல். அவரோடு நிலைத்திருந்து அவர் இயேசு வந்து எங்கேயோ நமக்காக செத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டு எங்கேயோ தூரம் இருக்கிற தேவன் இல்லை, ஒரு செத்த தேவன் இல்லை, நம்மளோடு உயிரோடு வாழுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும் போது நம்மளோடு இருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்ம சில நேரங்களில் தூங்கும் போது தூக்கமே வராது, அந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற இன்பத்தை அவரோடு சாப்பிட முடியும். திடீர்னு பைபிள் எடுத்து வச்சு உட்காந்து படித்தோன்னா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம இருக்கோம், அவரோட சொல்யூஷிப் நம்ம அனுபவிக்க முடியும். எங்கேயோ ரோட்டில் நடந்துட்டு போயிருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய சந்தோஷம் மனசை வந்து தாக்கும், ஏன் சந்தோஷமாக இருக்கு எனக்கே தெரிலங்க, ஏன் ஆண்டவர் என்னோட மீலுக்கு வந்திருக்கிறார். திடீர்னு எங்கேயோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய சமாதானம் மனசுக்குள்ளே இருக்கும், எங்கேருந்து வருது சமாதானம்? ஆண்டவர் நடமாடும் போது உட்காரும் போது என்னோடு அந்த மாதிரி இயேசுவோடு நம்ம உறவு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள், அதான் கிறிஸ்டியன் லைஃப். என்னில் நிலைத்திருங்க, என்ன நிலைத்திருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கனவு இல்லை, கனவுமான்னு நம்ம நினச்சிக்க கூடாது, கனவு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? இந்த நேரத்தில் நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது அந்த ஃபெலோஷிப்பை, அந்த ஐக்கியத்தை தான் கொண்டாட வரும். இயேசுவோடு இப்படி அணுதின ஐக்கியத்தோடு அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவரோடு இணைப்பு இருந்து பொசிஷ்னலாக இணைப்பு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அனுபவபூர்வமாக அவர்களை நிலைத்திருந்து இருக்கிறவங்க தான் நல்லா கனிகளை தருவாங்க, அவங்க தான் கம்யூனியனில் வரணும். ஏன் அந்த மாதிரி ஐக்கியம் இருக்குதுங்க எனக்கு இயேசுக்கு, அது வெளியடையாளமாக இதை கம்யூனியனில் நான் பங்கு பெற்று காட்டுகிறேன். அந்த மாதிரி நெருங்கிய ஃபெலோஷிப் நமக்கு இயேசுக்கு இருக்கா? அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏன் இல்லை, எது என்ன உங்களை தடுக்குது, என்ன அவங்களை சில நேரங்களில் ஐயோ என்னை பரலோகத்தை அவர் கூட்டு போனாவே பரவாயில்ல, அவர்கிட்ட ஐக்கியம், அவர் என்ன எங்கெங்க சந்தோஷப்பட முடியும், எங்கெங்க நெருங்கி இருப்பாருன்னு ஒருபோதும் இயேசுவை பற்றி அப்படி நினைக்க வேண்டியதில்லை. அதான் நம்முடைய அவிசுவாசம், நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம போன வாரம் பார்க்கலையா, அவரை போல அப்ரோச்சபிள் வேறு யாருமே இல்லை. எவ்வளோ மோசமாக, எவ்வளோ கேடு கெட்ட நிலையில், எவ்வளோதான் பின்தங்கி நீங்கள் போயிருந்தாலும், அவர்கிட்ட வரும்போது இந்த உலகத்துக்கு இயேசு பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், அதான் மோசமான பாவிகளோடு தான் நிறைய உட்காந்து சாப்பிட்டதே அவர். அதனால பரிசேயர்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு, இவங்க கூட சாப்பிட்றாரு. அதே இயேசு தான் இன்னைக்கும் இருக்கிறார். நம்முடைய அவிசுவாசத்தில் பின்தங்கி இருக்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட வாங்க, அவருடைய ஐக்கியத்தில் வாங்க, அவருடைய ஃபெலோஷிப்பில் வாங்க. அவரோடு நம்ம வரும்போது, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காம அவரோடு நம்ம நெருங்கி வரும்போது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அது விசுவாசத்தினால தான், விசுவாசத்தினால் அவரில் நாம் நிலைத்திருந்து அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது தான், நம்ம நிலைத்திருக்காம நம்ம தகுதியில் நாம் நம்பிடாம அவருடைய தகுதியில் நம்ம நம்பி இருக்கும் போது தான் அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும். எவ்வளோதான் மோசமான நிலையில் இருந்தாலும் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் தள்ளி விடுவதில்லை. அவருக்குள்ளத்தான் சமாதானம் இருக்குது, அவருக்குள்ளத்தான் பாவ மன்னிப்பு இருக்குது. அதை நினைத்தவர்களாக இன்னைக்கு நாம் அவருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் போது இந்த ரெண்டு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். யாவது பொசிஷனல் யூனியன் இல்லைங்களா, இயேசுவோடு எனக்கு ஏற்பட்ட இணைப்பு சாதாரணப்பட்டு இந்த உலகத்தில் எதுவுமே பிரிக்க முடியாத இணைப்பு. ஆனால் அதெல்லாம் பெற்று நான் வாழாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னா எவ்வளோ சேட், எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் நம்ம. எவ்வளோ பெரிய ஒரு பில்லியனர் போய் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடுக்கு இல்லாமல் வாழ்ந்தானா, எவ்வளோ சேட் சீன் அது. அதை விட 10,000 மடங்கு சேட் சீனு ஒரு கிறிஸ்டியன் போய் ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ்றது. நீ அப்படி வாழ வேண்டியதில்லை. இந்த கம்யூனியன் அதான் சொல்லுது, தெய்வத்தின் சகல பரிபூர்ணத்தோடு நான் உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இணைப்பின் அடையாளமாக இதை ஏற்படுத்தி இருக்கிறேன். என்னில் நிலைத்திருந்து நீ அதிக கடிகளை பெறுவாய். என்னில் நினைத்தது என்கிட்ட இருந்து விசுவாசத்தோடு என்னோடு நெருங்கி வா, என்னோடு நெருங்கி வாழ், அதிக கனிகளை நீ கொடுப்பாய். அதான் ஆண்டவர் நமக்கு இந்த பந்தியின் மூலமாக சொல்கிறார். அதை நினைத்தவர்களாக இந்த பந்தியில் கலந்துக்க நம்ம வருவோம். இந்த இணைப்பின் ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெறுவோம். ஜம்பல் நல்ல தேவனே, இந்த பந்திக்கு நாங்கள் வரும்போது எங்களுடைய இருதயங்களை ஆயத்த பண்ணும் வண்ணமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். எவ்வளோ மோசம், எவ்வளோ நாங்கள் அவமானப்பட்டவர்கள், எவ்வளோ பின்தங்கி போனவர்கள், எவ்வளோ உமக்கு துரோகம் செய்தவர்கள் என்று எங்களையே பார்த்து கொண்டு அநேக நேரங்களில் உம்மை பார்க்காமல், உம்முடைய மனதுருக்கத்தை பார்க்காமல், உம்முடைய அணுகத்தன்மையை கூட பார்க்காமல், எங்களைப் போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு எங்களை கூட பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறார் என்றதை விசுவாசிக்காமல் அநேக நேரங்கள் பின்வாங்கி போய் எங்களுக்கு இருக்கக்கூடிய உம்மால் கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய பலத்தை நாங்கள் பெறாமல் நாங்கள் சோர்ந்து போகிற நிலையில் பல நேரங்கள் ஆய்விடுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு எங்களுக்கு ஒரு நித்திய இணைப்பு இருக்கிறது என்பதை விசுவாசித்து உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய கனி கொடுக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிற வண்ணத்தில் உம்மில் நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பந்தியில் நாங்கள் கலந்துக்கும் போது யாருமே பின்தங்கி இருந்து அவிசுவாசத்தில் இருந்து விடாமல் விசுவாசத்தோடு இதில் கலந்து கொள்ள எங்களோருக்கும் உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.